தந்தை பிரேம்குமார் ஆப்கானிஸ்தானை வந்து இந்த ஊடகங்களில் காட்டும் பொழுது ரொம்ப எல்லா இடமுமே பாழடைஞ்சு போரினால் பாதிக்கப்பட்டு இப்படி மக்களுமே ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ அந்த நாட்டில் உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு?
உள்கட்டமைப்பு மோசமாகத்தான் இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக சொல்லப்போனால் 79 தொடர்ச்சியாக சண்டை தான். எனவே 40 சண்டை நடக்கக்கூடிய பூமியிலே உங்களுக்கு தெரியும் எந்த வளர்ச்சியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு இருந்தால் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2001 சண்டைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அரசு ஒன்று இருக்கின்ற காரணத்தினால், வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில பகுதிகளிலே வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக கல்வியிலே சிறு வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சாலை போக்குவரத்து பிரதான சாலைகளிலே வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கிராமங்களிலே சென்று பணி செய்வதற்கான வெளிநாட்டு அமைப்புகள் கூட, பன்னாட்டு தொண்டு நிறுவனங்கள் கூட கிராம பகுதிகளிலே, குறிப்பாக கிழக்கு ஆப்கானிஸ்தானிலே அங்கு சென்று பணி செய்வதற்கான ஏதுவான சூழ்நிலை கிடையாது. எனவே கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வளர்ச்சி இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் நகரப்புறங்களிலே காபூல், ஹெராட், கந்தகார் போன்ற பகுதிகளிலே வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
இப்போ ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து உழைப்பாளிகள், விருந்தோம்பல்ல சிறந்தவங்க, நல்ல மக்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இத்தனை வருடமும் இந்த போரிலே இருந்தா மற்ற நாடுகளைப் போல தலை நிமிர்ந்து அந்த நாடு எப்போ இருக்கும்? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
இந்த பன்னாட்டு இராணுவம் அங்கு 2014 விலக்கிக் கொள்வதாக இருக்கிறது. அவர்கள் விலக்கிக் கொண்டால் என்ன நடக்கும் என்ற கேள்வி பொதுவாக இருக்கிறது. விலக்கிக் கொண்டால் ஒரு சிலர் சொல்கிறார்கள் வெளிநாட்டினுடைய ஆதிக்கம் குறையும், உள்நாட்டினுடைய ஆட்சி மலரும், அப்பொழுது நல்ல தெளிவான ஒரு பாதையை நோக்கி செல்லலாம் என்ற ஒரு தெளிவு சிலரிடம் இருக்கிறது. ஆனால் பலர் அந்த வெளிநாட்டு படைகள் சென்றுவிட்டால் தாலிபானுடைய ஆட்சி வரலாம், அங்கு வந்தால் மீண்டும் பெண்களுக்கான கொடுமைகள் வரலாம், மக்கள் கொடுமைகளை சந்திக்கலாம் என்ற பயம் இருக்கிறது. எனவே இரண்டு வகையான சிந்தனைகளும் சிந்தனை ஓட்டங்களும் மக்கள் மத்தியில் இருப்பதை நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சண்டை நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நின்றால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
இந்த ஆப்கானிஸ்தான் பூமி வரலாற்றில் சிறப்புமிக்க பூமி. இந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கு?
இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலைவன பகுதி தான். முழுமையாக சொல்லப்போனால் பாதிக்கு மேற்பட்ட பகுதி மலைப்பிரதேசம், குளிர்காலங்களிலே பனிமூடிய பிரதேசம். இயற்கை வளங்கள் உள்ளே இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் யாரும் அதை முழுமையாக ஆராய்ந்து இதுதான் என்று சொல்வதாக இல்லை. இயற்கை வளங்கள் இருக்கின்றன, இயற்கை வளங்கள் இருக்கின்றன. எரிவாயு இருப்பதாக கேள்விப்படுகிறோம், கனிமங்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் பெட்ரோல் அதிகமாக அங்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் பழங்கள் விளையக்கூடிய பகுதி, ஒரு சில பகுதியில் பழங்கள் விளைகின்றன. கிழக்கு பகுதியிலே விவசாய பூமியாக இருக்கிறது. பொதுவாக விவசாயம் இருக்கிறது. மக்கள் தொகையும் குறைவு தான், கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். எனவே மக்கள் தொகை மிக குறைவான பகுதியிலே அவர்களுக்கான வளங்கள், போதுமான வளங்கள் இருக்கின்றன. சண்டை நின்றால் அங்கு உள்ள வளங்களை வைத்து மக்கள் சிறப்பாக வாழ முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொதுவாக வறட்சியான பூமியாக இருந்தால் கூட குறைந்த மக்கள் தொகை இருக்கின்ற காரணத்தினால், கனிம வளங்கள் இருக்கின்ற காரணத்தினால் வளமாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
தந்தை பிரேம்குமார், நீங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தோர் பணி செய்ய வரும் முந்தி தமிழகத்துல திண்டுக்கல்ல பெஸ்கி காலேஜில் புலம்பெயர்ந்தோர் பணி மையத்துக்கு இயக்குநராக இருந்தீங்க. அப்போ இலங்கை புலம்பெயர்ந்தோருக்கு சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி இலங்கை மக்களுக்காக பணி செய்து வந்தீங்க. இப்போ நம்ம இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் அவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தீர்மானத்தை வச்சு இங்கே இலங்கை புலம்பெயர்ந்தோர் மத்தியில் வேலை செஞ்சிருக்கிறதுனால இலங்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் உங்களுடைய கணிப்பு என்ன?
இலங்கையினுடைய நிலைமை இன்னும் கவலை தருவதாகவே இருக்கிறது. ஒரு வகையில் இந்த போர்க்குற்ற அறிவிப்பு நல்ல செய்தியாக பட்டாலும் அது இன்னும் அந்த அரசை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது குற்றவாளி கூண்டிலை நிறுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தரக்கூடிய அளவுக்கு அறிவிப்பாக இருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. மக்களுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் தமிழ் பகுதியிலே மக்கள் பலமிழந்து கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய சொந்த பூமி அந்நியர்களால் சுரண்டப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே தமிழர்களுடைய எதிர்காலம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் உலக நாடுகள் அந்த யுத்தம் நடந்த சமயத்திலேயே காட்டிய ஆர்வத்தை இப்பொழுது காட்டுவதாக இல்லை. சண்டை முடிந்துவிட்டது, பிரச்சனை தீர்ந்துவிட்டது, அங்கு மக்கள் நன்றாகத்தான் வாழ்கிறார்கள் என்ற ஒரு எண்ணப்போக்கு இருக்கிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய். யுத்தம் முடிந்த பிறகுதான் தமிழர்களுக்கான பாதிப்பு அதிகமாக இருப்பதை பார்க்கிறேன். வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, இன்றைய தினம் அங்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் என்பதே இருக்கக்கூடாது என்ற வகையிலே அங்கு ஒரு ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டு வருகிறது. அதை கேட்பதற்கு உலக நாடுகளோ எந்த ஒரு அமைப்புகளோ முயற்சி எடுத்தாலும் அதை நோக்கிய ஒரு தீர்வை இருப்பதாக தெரியவில்லை. எனவே தமிழர்களுடைய எதிர்காலம் இலங்கையை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன்.
தமிழகத்தில் இலங்கை புலம்பெயர்ந்தோருக்கு நிறைய பணி செய்திருக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறீங்க, கல்வி வழங்கியிருக்கிறீங்க, இன்னும் தொழிலில் முன்னேறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த தமிழகத்தில் நிறைய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் சுடப்படுறாங்க. இந்த உறவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு,
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள உறவு பன்னாடு அழுத்தம் தரக்கூடிய உறவாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்தியாவும் சைனாவும் உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார சக்திகளாக இருக்கின்றன. இவர்களுக்கிடையே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே தமிழர்களுடைய பிரச்சனை காவு கொடுக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். அங்கு தமிழர்கள் இறந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, அவர்களை பற்றி பொருட்படுத்துவதாக அரசுகள் இருப்பதாக தெரியவில்லை. இவர்களுடைய வர்த்தக நலன்கள் தான் மேம்பட்டு இருக்கின்றன. இந்தியா முன்னேறுவதா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த நாடு அதிக ஆதிக்கத்தை ஏற்படுத்த முடியும், இந்தியாவா சைனாவா என்ற ரீதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர, அங்கு உள்ள சாதாரண மக்கள், மீனவர்கள் இவர்களுடைய நலன்களுக்காக செயல்படுவதாக எனக்கு தெரியவில்லை. எனவே இதை உலக நாடுகளுடைய அந்த வர்த்தக பாதிப்பை வைத்துதான் நாம் இதை தீர்மானிக்க முடியும்.
தந்தை பிரேம்குமார் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து ஆப்கானிஸ்தானில் தங்களது இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் மத்தியில் செய்து வரும் பணிகள் பற்றி, இன்னும் ஆப்கானிஸ்தானின் நிலவரம், எதிர்காலம், இலங்கையினுடைய நிலவரம் இவற்றை பற்றி எம் நேயர்களுக்கு தெளிவாக உங்களது கருத்துக்களை அழுத்தமாக எடுத்து சொன்னீர்கள். இந்த கருத்து பகிர்வுகளுக்கு எம் நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். உங்களது பணி சிறக்கட்டும்.
உங்களுக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றி.